இருக்கிறந்த கர்த்தாவே, இவ்வளவு நேரம் உம்மை ஆராதித்தோம், துதித்தோம், உமக்காய் கொடுத்தோம் ஆண்டவரே. ஆண்டவரே, நாங்கள் வாசித்த தங்கத்தில் நீர் மீண்டும் இந்த பூமிக்கு வரப்போகிறீர். ராஜாதி ராஜாவாய், கத்தாதி கத்தராய், மகிமை பொருந்தினவராய் வரப்போகிறீர் ஆண்டவரே. இந்த வார்த்தையின் மூலம் நீ நியாயந்திக்க போகிறீர் ஆண்டவரே. நீதியாய் நியாயந்திக்க போகிறீர் ஆண்டவரே. ஆண்டவரே, கத்தாவே, இந்த வார்த்தைக்காக நாங்கள் தருகிறோம் ஆண்டவரே. வானமும் பூமியும் ஒளிந்தாலும் இந்த வார்த்தை ஒளியாது கத்தாவே. ஆண்டவரே, கத்தாவே, என்னை சொல்வேண்டிய மறைத்து நீ பேசும்படியா நாங்கள் சபிக்கிறோம், நிறைப்படும்படியா நாங்கள் சபிக்கிறோம். எல்லாவற்றையும் சமத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். நாம் ஒன்று மைப்படும்படியா நாங்கள் சபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தை பிதாவே, ஆமென். வேதத்தில் இருந்து தேவன் வெளிப்படுத்தின காரியத்தை குறித்து, தேவன் சொன்ன காரியத்தை குறித்து நாங்கள் போன முறை பார்த்தோம். ஞாபகம் இருக்கா? இருக்காது. போன முறை பார்த்த காரியம், ஒரு சபையை குறித்து நாங்கள் பார்த்தோம் இல்லையா? வெளிப்படுத்த புத்தகம் 2 அதிகாரத்திலே தொடங்குற எபேசு சபையை குறித்த காரியத்தை குறித்து நாங்கள் பார்த்தோம். எபேசு என்றால் அது அர்த்தம் அன்பு. அதை 4 சொல்ல உட்படுகிறது, ஆனாலும் நீ ஆதியிலே கொண்டிருந்த அன்பை விட்டா என்று உன் பேரில் எனக்கு குறையுண்டு. அடுத்த வசனம், ஆகையால் நீ என் நிலைமையிலிருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து மனம் திரும்பி ஆதியிலே செய்த கிரியைகளை செய்வாயா? இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாய் உன்னிடத்தில் வந்து நீ மனம் திரும்பாத பட்சத்தில் உன் விளக்கு தண்டை அதற்கு நீக்கி விடுவேன். இது ஏன் சொல்லுகிறேன் என்று சொன்னார், எபேசு சபை மனம் திரும்பியதாக வேதத்திலிருந்து எங்கும் தெரியவில்லை. வேத சரித்திரத்தை படித்து பார்த்தாலும் அதிலே மனம் திரும்பவில்லை. ஆனால் வேத வார்த்தையில் மனம் திரும்பாத பட்சத்தில் உன் விளக்கு தண்டை அதிலிருந்து நீக்கிவிடுவேன் என்று எச்சரிப்பு கொடுக்கப்பட்டது எபேசு சபைக்கு. பாருங்கள், ஜோவானுக்கு மறைபொருள் அவித்தது. ஜோவானை பத்மதீபிலே கொண்டு ஒரு மிகவும் ஒரு சிறைவாசல கொடுமையில வைத்து ஆண்டவர் வெளிப்படுத்திய காரியங்கள் எபேசு சபைக்கு எழுதும் போது அந்த எபேசு சபை மனம் திரும்பவில்லை. அதனால் என்ன நடந்தது? அந்த எபேசு சபை குறித்து பார்த்தால் அது மிகவும் செல்வாக்குள்ளது, மிகவும் பண நிறைந்த நாடு, செல்வாக்கு மிக்க நாடு, அநேக மந்திரவாதிகள் நிறைந்த நாடு. ஏன்னா 50,000 வெள்ளிக்கு பெருமதியான புத்தகங்களை, மந்திர புத்தகங்களை கொண்டு எரித்தவர்கள். அப்படியான ஒரு நாடு என்ன நடந்தது? தேவனுடைய வார்த்தைக்கு மனம் திரும்பவில்லை. ஆனால் இன்றைக்கு அந்த நாடு துருக்கியிலே ஒரு சிறிய கிராமமாக மாறிவிட்டது. அந்த கிராமத்தின் பெயர் ஐசா லுகா. கேட்பாரற்று விவசாயத்தை நம்பி வாழ்கின்ற மக்களாக, நெருக்கத்தில் வாழ்கின்ற சிறிய கிராமமாக இது இருக்கிறது. இதை ஏன் நான் சொல்லுகிறேன் என்றால், ஒரு சபையை வைத்துத்தான் பட்டணத்தை தேவன் ஆசீர்வதிக்க முடியும். சபை உயிரோடிந்ததுதான் பட்டணமும் நன்றாயிருக்கும். ஆகவே ஒரு யோசிப்பின் நிமித்தம் எகிப்து ஆசீர்வதிக்கப்பட்டது போல, சபையை வைத்துதான் தேசங்களை பட்டணங்களை தேவன் ஆசீர்வதிக்க முடியும். ஆகவே சபை நிற்க வேண்டிய இடத்தில் நிற்காமல் விழுந்துவிட்டால் எபேசு சிறிய கிராமமாக மாறிவிட்டது. ஆகவே நாங்கள் பட்டணங்களுக்காய் நகரத்துக்காய் வேண்டிக் கொள்ள வேண்டியது அவசியமாயிருக்கிறது. ஏனென்று சொன்னால், எரேமியா தீர்க்கதரிசி புத்தகம் 29:7 பாருங்கள், தேசங்களுக்காய் பட்டணங்களுக்காய் நான் ஜெபிக்க வேண்டிய இந்த காரியத்தை குறித்து அதில் சொல்லப்பட்டிருக்கு.
நான் உங்களை சிறைப்பட்டு போக பண்ணின பட்டணங்களின் சமாதானத்தை தேடி அதற்காக கர்த்தரை விண்ணப்பம் பண்ணுங்கள். அதற்கு சமாதானம் இருக்கையில் உங்களுக்கு சமாதானம் இருக்கும்.
ஆகவே நாம் பட்டணங்களுக்காய் நகரங்களுக்காய் ஜெபிக்க வேண்டும். அதே வேளையிலே நாம் மனம் திரும்ப காரியத்திலே மனம் திரும்ப வேண்டும். அப்பதான் தேசம் ஆசீர்வதிக்கப்படும். சரி, இன்றைக்கு இரண்டாவது சபையான ஒரு சிமிர்னா சபையை குறித்து நாங்கள் பார்க்க போகிறோம். எபேசு சபையில பார்த்தால் அதில் உள்ள குறைவுகளையும் நிறைவையும் சொல்லுகிறார். ஆனால் சிமிர்னா சபையிலே குறித்து பார்த்தால் அது குறை சொல்லப்படவே இல்லை. ரெண்டு சபையை குறித்து குறை சொல்ல, ஒன்று பிலதெல்பியா, அடுத்து சிமிர்னா, மற்ற ஐந்து சபைகளை குறித்து குறைவுகளையும் நிறைவுகளையும் கூறியிருக்கிறார். ஆகவே அன்றைக்கு சபை எப்படி இருந்ததோ அதே போல நாமும் இன்றைக்கு இந்த சபையில் உள்ள காரியங்களே என்றால் வேதம் சொல்லுகிற முதலாவது எபேசு சபைக்கு கீழே வரும்போது வசனத்தை பார்த்தால் சொல்லுகிறது ஆவியானவர் சபைகளுக்கு பன்மையில் சொல்றதை காதுள்ளவன் கேட்கலாம். அப்ப அதே மாதிரி ஏழு இதிலையும் அந்த காரியங்களை சொல்லப்பட்டிருக்கு. ஆகவே இன்றைக்கு சிமிர்னா சபையை குறித்து பார்க்க போகிறோம். அந்த சிமிர்னா சபை என்று சொன்னால், சிமிர்னா என்று சொன்னால் பாடுகள் அல்லது வெள்ளைப்போளம், இது அர்த்தமா தான். சரி, வேதத்தில் இருந்து வெளிப்படுத்தல் இரண்டாம் அதிகாரம் எட்டுல இருந்து பதினோராம் வசனம் வரையும் நாங்கள் வாசிப்போம்.
சிமிர்னா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், முந்தினவரும் பிந்தினவரும் மரித்திருந்து பிழைத்தவருமானவர் சொல்லுகிறதாவது, உன் கிரியைகளையும் உன் உபத்திரவத்தையும் நீ ஐஸ்வர்யம் உள்ளவனாய் இருந்தும் உனக்கு இருக்கிற தரித்திரத்தையும் தங்களை யூதர் என்று சொல்லியும் யூதராயிராமல் சாத்தானுடைய கூட்டமாய் இருக்கிறவர்கள் செய்யும் தூஷணத்தையும் அறிந்திருக்கிறேன். நீ படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவும் பயப்படாதே. இதோ நீங்கள் சோதிக்கப்படும் பொருட்டாக பிசாசானவன் உங்களில் சிலரை காவலில் போடுவான். 10 நாள் உபத்திரவப்படுவீர்கள். ஆகிலும் நீ மரண பரியந்தம் உண்மையாயிரு, அப்பொழுது ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன், ஜெயங்கொள்ளுகிறவன் இரண்டாம் மரணத்தினால் சேதப்படுவதில்லை என்று எழுது.
இங்க சபையில குறை சொல்லப்படவில்லை. ஆனால் அந்த சபையை குறித்து என்ன சொல்றது, ஐஸ்வர்யமுள்ள சபையாயிருந்து என்னவாயிருக்கிறது, உனக்கு இருக்கிற தரித்திரத்தை. அவர்கள் பணம் காரியங்கள் வசதிகள் இருந்தாலும் கூட அதை அனுபவிக்க முடியவில்லை. அவ்வளவு பாடுகள் வேதனைகள் நெருக்கங்கள், அது ஏன் என்ற காரியத்தை குறித்து சில வேதத்தில் உள்ள ஸ்டோரிகள், பழைய கதைகளை, என்னென்ன காரியத்துக்காக இந்த மக்கள் இப்படி நடந்தார்கள் என்ற காரியத்தை குறித்து பார்த்து கடன் சொல்லப்படும். சபைக்கு உபத்திரவம், ஆனா எந்த குறையும் சொல்லப்படவில்லை. சரி, ரோமர்லே அந்த நாட்களில் ரோமர் சாம்ராஜ்யம் தான் இருந்தது உலகமெங்கிலும். ஆகவே அந்த ரோமர் இயேசுவை ஏற்று பவுல் அங்கு போய் கையாயிருந்த காரியங்களை குறித்து நீங்கள் காண்பீங்க, அறிவீர்கள். ஆகவே அவர்களை ஏற்றுக்கொண்டு தன்னால் அங்கு ஒரு அரசன் அல்லது ராஜன் கொடுமையானவன், அவன் பெயர் நீரோ. அந்த நீரோவுக்கு ஒரு காரியம் இருந்தது, எனக்கு பெயர் உண்டாக்க வேண்டும், இந்த ரோமிலே எனக்கு பெயர் உண்டாக்க வேண்டும் என்று வாழ்ந்தான். ரோம் முழுக்க பழைய கட்டிடமாயிருந்தது. அப்ப அவனுக்கு விருப்பம் இந்த பழைய கட்டிடங்கள் எல்லாம் இல்லாமாக்கி புதிய கட்டிடமாக்கி தனது பேரை அதுக்கு வைக்க வேண்டும் என்ற ஒரு நோக்கம் இருந்தது. ஆனால் ரோம் சாம்ராஜ்யத்திலே பழசை விரும்புகிற மக்கள் இன்றைக்கும் நீங்கள் போனால் அநேக காரியங்கள் பழமையை விற்று அவர்கள் அப்படியே விற்று காப்பாற்றுகிறதை குறித்து நாங்கள் பார்க்கலாம். ஆகவே இவன் இப்படி சந்தித்துக் கொண்டதால், ஆனால் என்ன நடந்தது, இவன் என்ன செய்தான், ரோமுக்கு தீ வைத்து விட்டான். ஒரு அரசன், ராஜன், தேசத்தை ஆள வேண்ட வேண்டியவன், பாதுகாக்க வேண்டியவன் என்ன செய்தான், தேசத்துக்கு தீ வைத்து விட்டான். இதனால் என்ன நடந்தது, தீ பற்றி எரிந்தது, மக்களுக்குள்ள கலவரம் உண்டாயிற்று. அரசன் என்ன செய்தான், அரசன் என்ன ஏன் காப்பாற்றவில்லை, ஏன் இந்த தேசத்தை காப்பாற்றவில்லை என்று சொல்லி மக்கள் கொந்தளிக்க தொடங்கினார்கள். ஆகவே என்ன செய்தான் சொன்னால், அதே நேரத்தில் நீரோவின் மனைவி நல்ல ஒரு ஆலோசனை சொன்னார். என்ன தெரியுமா ஆலோசனை, அல்லது ஒரு தந்திரம் சொன்னார். இந்த கிறிஸ்தவர்கள், ரோமலை கிறிஸ்தவர்கள் ஏற்றுக்கொண்டவர்கள் இருக்கிறார்கள். ஆகவே இந்த கிறிஸ்தவர்கள் தான் அக்கினி வருது என்று நெடுக சொல்லுகிறார்கள். அவர்கள் தீ வைத்து விட்டார்கள் என்று சொல்லும்படி அவள் சொன்னார். இவரும் அப்படியே சொல்லிவிட்டார். அப்ப எல்லா ரோம் சாம்ராஜ்யத்தில் இருந்த எல்லா மக்களுடைய கோபமும் யாரோட வந்தது? சபை மேலே, ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட மக்கள் மத்தியிலே, பிள்ளைகள் மத்தியிலே, ஊழியர்கள் மத்தியிலே என்ன நடந்தது? கோபம் வந்தது. அப்ப இதனால் இன்றைக்கும் நீங்க போன இப்ப பாத்தீங்களா, வேடிக்கை அரங்கல் என்று இருக்கும். அப்படியான அரங்கல் என்ன செய்தார்னு சொன்னால், சிங்கத்துக்கு இடையாக கிறிஸ்தவர்களை போட்டார். அது மாத்திரம் இல்ல, அந்த நாளில் பெரிய விளக்குகள் இல்லை, எண்ணெய் விட்டுதான் கொளுத்துற விளக்குகள் வீதிகளிலே. என்ன செய்தார்கள்? கம்பத்திலே அவர்களை கட்டி, கிறிஸ்தவர்களை, அவர்களுக்கு மேல் எண்ணெயை ஊற்றி தீயை வைத்து தீபமாய் எரிய விட்டதாய் கிறிஸ்தவர்கள் என்ற பெயருக்கு. இயேசு ஏற்றுக்கொண்டதனால் பாடுகள், சிவன சபையிலே பாடுகள், பட்டயத்தால் வெட்டப்பட்டார். சிங்கத்துக்கு இரையானார்கள், எரிக்கப்பட்டார்கள், பட்டயத்தால் வெட்கப்பட்டார்கள். அது மட்டுமில்ல, சிலரை காலில் பிடித்து தலையை சுவரில் அடித்து சாக்குனார்கள். உபத்திரவம் பெருகிற்று. முழு சபையும், இயேசு ஏற்றுக்கொண்ட எல்லாரும் அங்கே பாதிக்கப்பட்டார்கள். முழு ராஜ்யமும் ரோம் சாம்ராஜ்யமா இருந்தபடியால் அவர்கள் செய்ததை கேட்கறதுக்கு எவராலும் முடியாது, கேட்க முடியாது. கிறிஸ்தவர்கள் துன்பப்பட்டார்கள். இந்த நீரோ மன்னன் என்ன செய்தான் சொன்னார்? தன்னைத்தானே, இன்னொரு சொல்லப்பது ரோம் சாம்ராஜ்யம் தீப்பற்றி எரிய இவன் பிடில் வாய்ப்பு சுத்திக் கொண்டிருந்தான். கடைசியில் பார்த்தால் அவனுடைய தன்னைத்தான் தற்கொலை செய்து கொண்டு அவன் மாண்டுபாடான். சரி, இதனால் உபத்திரவம் கொஞ்சம் குறைந்தது சபைக்கு. பின்னர் டைட்டர் என்ற ராயன் வந்தான். அவன் யூதருக்கு விரோதமாய் நின்றான். கிறிஸ்தவர்களுக்கு எதிராக இல்லை, யூதருக்கு விரோதமான எருசலேம் படையெடுத்து வந்து குதிரைகளையும் கழுதைகளையும் மனிதர்களையும் வெட்டினார். ரத்தம் ஆறு கடந்து போயிட்டு, ஆறாக கடந்து ஓடிட்டார் ரோட்டெல்லாம். காரணம் என்ன? இது கிட்டத்தட்ட கிறிஸ்துக்கு பின் 76ஆம் நூற்றாண்டிலே நடந்தது. இது ஏன் நடந்தது? யூதர்கள் என்ன செய்தார்கள்? இயேசுவை சிலுவையிலே அறையும் என்று பிலாத்துவிடம் கேட்டபோது என்ன சொன்னார்கள்? இவருடைய இரத்தப்பழி எங்கள் மேலும் எங்கள் பிள்ளைகள் மேலும் வருவதாக. மூக்கு முட்டை, குதிரையின் மூக்களவுக்கு ரத்தம் ஆறாக இருக்கிறத ஒழித்து ஜூதர்களை வெறுத்தான். கிறிஸ்தவர் மேலும் யூதன் மேலும் வந்தது. கிறிஸ்தவர்களும் யூதர்களும் அழிக்கப்பட்டார்கள். உபத்திர கால சபை பரிசுத்தம் ஆக்கப்பட்டது. உபத்திரத்தின் கோயிலே உன்னை தெரிந்து கொண்டேன் என்று வேதம் சொல்லுகிறது. என்ன தெரிந்து கொண்டார்? உபத்திரத்தின் கோயிலே வெள்ளியை புடமிடுவது போல் உன்னை புடமிட்டேன் என்று வேதம் சொல்லுகிறது. தேவன் சபையை பரிசுத்தப்படுத்த அனுப்புவது உபத்திரவம். உபத்திரத்தை அனுப்பி பிள்ளைகளை பரிசுத்தப்பட வேண்டி இருக்கிறது. அவர் வசனத்தை அனுப்பியும் பரிசுத்தமாக்குகிறார், பரிசுத்த ஆவியினாலும் பரிசுத்தமாக்குகிறார், உபத்திரத்தினாலும் அவர் பரிசுத்தமாக்குறார். என்றால் தீத்து 3:5 வாசிங்க. தீத்து 3:5 பரிசுத்த ஆவியானவரை குறித்து அங்கு சொல்லப்பட்ட காரியத்தை தீத்து 3:5
நாம் செய்த நீதியின் கிரிகளின் நிமித்தம் அவர் நம்மை ரட்சியாமல் தமது இரக்கத்தின்படியே மறு ஜென்ம முழுக்கினாலும் பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்குதலினாலும் நம்மை ரட்சித்தார்.
நாம் செய்த நீதியின் கிரியையினால் அல்ல உங்களை ரட்சிக்காமல் தமது ரீதக்கத்தின்படி மறுஜென்மம் முழுக்கினால் பரிசுத்த ஆவியினால் புதிதாக்கினால் நம்மை ரட்சித்தார். இன்னுமா நீங்க எடுக்கிறதில் 1 Corinthians 6:11 பார்த்தால் தேவ ஆவியினால் நீங்கள் கழுவப்பட்டீர்கள். இன்னுமா எபேசியர் 5:26 தண்ணீர் முழுக்கினால் நீங்கள் சுத்திகரிக்கப்பட்டீர்கள். இன்னுமா யோவான் 17:17 சத்தியத்தினால் நீங்கள் பரிசுத்தமாக்கப்பட்ட சத்தியம் இது தேவன் தந்த வார்த்தை சத்தியம். ஆகவே சுத்திகரிக்க தேவன் பரிசுத்த ஆவி அனுப்புவார், வசனத்தை அனுப்புவார். அதுக்கும் இல்லாவிட்டால் கீழ்ப்படியாவிட்டால் உபத்திரத்தினால் அவர் சுத்திகரிப்பார். ஏன் என்று சொன்னால் எபிரேயர் 12:10 சொல்லப்படுகிற காரியத்தை குறித்து பாருங்கள். அதிலே ஏன் தேவன் அப்படி செய்கிறார் என்ற காரியத்தை குறித்து பார்க்கிறோம்.
அவர்கள் தங்களுக்கு நலம் என்று தோன்றினபடி கொஞ்ச காலம் சிக்ஷித்தார்கள். இவரோ தம்முடைய பரிசுத்தத்துக்கு நாம் பங்குள்ளவர்களாகும் பொருட்டு நம்முடைய போஜனத்துக்காகவே நம்மை சிக்ஷிக்கிறார், பிரயோஜனத்துக்காகவே நம்மை சிக்ஷிக்கிறார்.
அப்ப ஒரு தகப்பன் தாய் ஒரு புள்ளியை செய்யும் போது கண்டிப்பா, ஆனால் இவரையும் சுத்திகரிக்கிறோம் என்று சொன்னால் தன்னுடைய பிரயோஜனத்துக்கு தன்னுடைய பிரயோஜனத்துக்கென்று அவர் சுத்திகரிக்கிறார், அல்ல உபத்திரத்தை கொடுக்கிறார், அல்ல பாடுகளை கொடுக்கிறார், அல்ல வேதனைகளை கொடுக்கிறார். ஏனென்று சொன்னால் அவரை நாம் கிட்டி சேர வேண்டும். நாங்கள் பார்க்கிறோம் இந்த ராயனாக்கள் செய்த காரியத்திலே சபைகள் பரிசுத்தப்படுத்த இன்னும் தேவனை கிட்டி சேர்ந்தார்கள், எரித்தார்கள் கம்பத்தில் வெறிச்சு. எரிக்கும் போது அவர்கள் ஒன்றும் குளறையில் கத்த இல்லை, ஆண்டவரை சுவாசித்துக் கொண்டு இரத்த சாட்சியா தேவனுக்கு சென்றார், பரதீசுக்கு சென்றார். சிங்கத்துக்கு இரையா போட்டார்கள், அவர்கள் கத்தவில்லை குளறவில்லை, தேவனை தூய்த்தபடி அவர்கள் சென்றார்கள். காலப்பிடிச்சு அடித்தார்கள், தேவனை சுவாசித்தார்கள், ஆராதித்தார்கள். ஆகவேதான் இந்த சபையிலிருந்து நாங்கள் பார்க்கக்கூடிய காரம், சபை சாடியாக வழுகி போகும்போது கொஞ்ச காலம் தேவன் உபத்திரவத்தை கொடுக்கிறார். சரி, 2 Corinthians குறித்து பார்த்தோம். 3வது, பின்பு ரோமாவிலே டொமினிஷன் என்று ராயனாக வந்தான். இவனுக்கு கிறிஸ்தவளே ஆகாது என்று மிகுந்த துன்பத்தை கொடுத்தவன். பாருங்க, வந்த எல்லா 3 பேரும் அப்படித்தான். கிறிஸ்து டொமேஷன் ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்பாகவே ஆண்டவர் இந்த சிமர்னா சபைக்கு ஆண்டவர் இந்த வார்த்தையை கொடுத்திருக்கிறார். என்ன கொடுத்திருக்கிறார்? கிட்டத்தட்ட எத்தனை நாளுக்கு உபத்திரப்படுகிறேன் பாருங்கள், 10வது வாசிங்கள்.
நீ படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவும் பயப்படாதே, இதோ நீங்கள் சோதிக்கப்படும் பொருட்டாக பிசாசானவன் உங்களை சிலரை காவலில் போடுவான், 10 நாள் உபத்திரவப்படுவீர்கள். ஆகிலும் நீ மரண பரியந்தம் உண்மையாயிரு, அப்பொழுது ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன்.
நீ மரண பரியந்தம் உண்மையாயிரு, அது மாத்திரம் இல்ல சொல்லு, 10 நாள் உபத்திரப்படுவீர்கள். இந்த இவர்களுக்கு உபத்திரம் எத்தனை வருடங்கள் நடந்து தெரியுமா? ரோம்ல 10 வருடங்கள் ஆண்டவர் எழுதி வச்சிருக்க 10 நாள் என்ன, 10 வருடங்கள் உபத்திரவம் நடந்தது அந்த தேசத்தில் சிவன்லா சபைக்கு. அவ்வளவுதான், 10 வருடங்கள் கிறிஸ்தவளை எப்ப ஆடுக அடியோடு ஒழிக்க வேண்டும் என்று சொல்லி பெரிய உபத்திரவங்களை கட்டவழ்த்து விட்டான் டொமினிஷன் சபைக்கு. கொடிய காலம் அந்த ராஜாக்கள் எல்லாரும் கொடிய காலம். அங்கேதான் ஆண்டவர் சொல்லுகிறார் வெளிப்படுத்தல் 2 அதிகாரத்திலே 9-10 வசனத்திலே, உன் கிரியைகளையும் உன் உபத்திரத்தையும் 10 வருடங்கள் 10 நாட்கள் பிசாசு அதிகாரிகள் மூலம் கிறிஸ்தவர்களை அழிக்க முற்பட்டான், கிறிஸ்துவத்தை அழிக்க முற்பட்டார்கள். ஆனால் முடியாது, தேவனுடைய ராஜ்யத்தை அழிக்க கஷ்டப்பட்டார்கள், நெருக்கப்பட்டார்கள், வேதனைப்பட்டார்கள். அதான் ஆண்டவர் இந்த வார்த்தையை சொல்ற, உன் பாடுகளையும் உன் உபத்திரத்தையும் நான் குறித்து நான் கேள்விப்படுகிறேன். தேவன் எழுதித்த வார்த்தைகள் அப்படியே நடந்தது. சொன்னது போல கம்பத்திலே கட்டும் போது தேவனை திருத்தி பாடினார், சிங்க கோயிலே போடும் போது இரையாக போடும் போது திருத்தி பாடினார்கள், காலை பிடிச்சு சுவல் அடிக்கும் போது தேவனை திருத்தி பாடினார்கள். இது அவர்களுக்கு பெரிய ஏமாற்றமாய் இருந்தது. ஆகவே அப்போஸ்தலர் நடவடிக்கை புஸ்தகம் 5:41 அவர் காரியத்தை குறித்து சொல்லப்படுகிறது. 5:41
அவருடைய நாமத்துக்காக நாங்கள் அவமானம் அடைவதற்கு பாத்திரரான எண்ணப்பட்டபடியினால் சந்தோஷமாய் ஆலோசனை சங்கத்தை விட்டு புறப்பட்டு போய்.
சரி பாருங்க, சந்தோஷமாய் அவருடைய நாமத்துக்காக நாங்கள் அவமானம் அடைவதற்கு பாத்திரங்களா எண்ணப்பட்டபடியினால்
சந்தோஷமாய்
ஆலோசனை சங்கத்தை விட்டு போனார்கள். பாடுகள்ல சந்தோஷமா, வேதனைகள்ல சந்தோஷமா, நெருக்கத்துல சந்தோஷமா? எஸ், அதான் கிறிஸ்தவம். ஆகவே டொமினிஷன் ஆட்சியின் வந்தபோது ஆதி சபைகள் பட்ட பாடுகளை பார்த்தால் இன்றைக்கு அபிஷேகத்தில் இருந்து கையில் வேதாகமத்தோடு துதிக்க வாவி பெற்றிருக்க நாங்கள் எத்தனை பெரிய பாக்கியவான்கள் இன்னைக்கு நாங்க சொல்ல வேண்டியிருக்கு. கைய தட்டுங்க, கைய உயர்த்துங்க, அழுகுலையா ஓசனை பாடுங்க, எல்லாரும் சேர்ந்து ஜெபிங்க, எல்லாம் சொல்ல வேண்டியிருக்கு. அப்ப சின்னொரு பாடு வேதனை நெருக்கம் வந்தா என்ன நடக்கும்? இன்றைக்கு அந்த பாடுகள் வேதனைகள் மத்தியில் அவர்கள் துதித்தார்கள், அவர்களே குழம்பி போய்விட்டார்கள். ராஜன் அதை ஆண்ட ராஜன்மார்களே குழம்பி போய்விட்டார்கள். இவர்கள் என்ன, இன்றைக்கு நாம் என்ன செய்கிறோம்? கையில வீதம் கொண்டு போவதற்கு ஒரு பிரச்சனை இல்லை, ஆராதிக்கிறதுக்கு தடை இல்லை, துதிக்கிறதுக்கு தடை இல்லை, ஜெபிக்கிறதுக்கு தடை இல்லை. ஆனா இப்படியா இருக்கிற நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? கொஞ்சம் கஷ்டம் வந்தன, கொஞ்சம் பாடு வந்தன, கொஞ்சம் வேதனை வந்தன. ஒரு வேதத்தை நான் அப்படி சொல்ல விரும்பவில்லை, அது அவர் சொன்னதை சொல்றேன். உடனே சொல்வார்கள், கடவுளுக்கு கண் இல்லையா? என் மேல விருப்பம் இல்லை, சின்னொரு கஷ்டம், சின்னொரு நெருக்கம், இன்னொரு வேதனை, ஒரு வருத்தம், ஏதாவது வந்த உடனே என்ன சொல்லுகிறோம்? சோர்ந்து போகிறோம், தேவனையே விட்டு விடுகிறோம், இந்த கிறிஸ்துவே வேண்டாம். அப்ப அன்றைக்கு சிவனா பாடப்பட்டது, வேதனைப்பட்டது, நெருக்கப்பட்டது. ஏன்? தேவனை இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதன் நிமித்தம்தான் இந்த பாடுகள் வேதனைகள் ஓத்தான். ஆனால் அதில் மத்தியிலும் அவர்கள் தேவனுக்கு அணிந்தார்கள், தேவனை சோத்தரித்தார்கள். நாம் அதை சோத்தரிங்கன்னு சொன்னா கையை கட்டிக்கிட்டு பொக்கெட்டு கையை வச்சு நிற்கிறோம். இப்படி பார்த்தேன் பாட்டு பாடுங்க, அல்ல பின்னு கையை கட்டிங்க, அல்ல முன்னு கையை கட்டிங்க. இவ்வளவு கஷ்டப்பட வேண்டியது. ஆகவே நாங்கள் எத்தனை பெரிய பாக்கியவாங்க என்பதை அறிந்து ஆண்டவரின் காரியத்தை புரிந்து கொள்ளவில்லையே அவர்கள் கிறிஸ்துவாக இருந்ததுக்கே அடிக்கப்பட்டார்கள். நாம் கிறிஸ்துவாக இருப்பதற்கு நாம் தேவனை சோதரிக்க வேண்டும். அப்படியான ஒரு நாட்டிலே கொண்டு வந்து எங்களை ரட்சித்து முடியோடு ஆராதிக்க தேவன் எங்களை செய்தார். கிறிஸ்துவின் ஆண்டை விட்டு எங்களை பிரிக்க முடியாது என்று அவர்கள் நிலைநாட்டினார். சரி, இரண்டாவது காரியத்தை குறித்து பார்க்க போறோம். வெளிப்படுத்தல் 2:10 கீழ்ப்பதிய வாசிங்க.
ஆகிலும் நீ மரண பரியந்தம் உண்மையாயிரு, அப்பொழுது ஜீவ கீடத்தை உனக்கு தருவேன்.
மரண பரியந்தம் இந்த வார்த்தை எழுதின பிறகுதான் இந்த டொமேஷன் ராஜன் வந்து அவளை கொடுமைப்படுத்தினான். அவர் மரண பரியந்தம் உண்மையாத்தான் இருந்தார் தேவனுக்கு. அப்புறம் நீ மரண பந்தம் உண்மையாது, ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன். ஆகவே தேவன் இதுல வெளிப்படுற காரியத்தை குறித்து பார்த்தால் சிமன்னா சபையின் தூதனுக்கு எழுத வேண்டியது என்னவென்றால் முந்தினவரும் பிந்தினவரும் மறித்திருந்து பிழைத்தருமான சொல்லுகிறதாவது. அப்படிதான் தேவன் இந்த சிமன்னா சபைக்கு தரிசனமா இருக்கிறார். ஆனா இன்றைக்கு நீ மரண பரியந்த உண்மையாரு, நான் ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன் சொல்லுங்க. சரி, இந்த கிரேக்க பதத்தில் இதை பார்த்தால் டைடம், பூலோகத்துக்குரிய கிரீடம் இருக்கு, பரலோகத்துக்குரிய கிரீடங்களும் இருக்கு. சரியா? அப்ப டைடம் என்றால் பிறப்புரிமையினால் வர்ற கிரீடம். அது என்னன்னு சொன்னால் எலிசபெத்துக்கு வர வேண்டிய கிரீடம், அடுத்தது சார்ஸுக்குதான் வரணும். அவருடைய வாழ்க்கையும் சரியில்லாதனால் அந்த கிரீடம் மாற்றப்படுது. இது டைடம். ஆகவே இரண்டாவது பார்த்தால் ஸ்டெபனோஸ். ஸ்டெபனோஸ் என்று சொன்னால் வெற்றி பெற்றவர்களுக்கு. அப்ப இதுல சொல்றதுக்கு மரண பரஞ்ச நீ உண்மையாரு, அப்ப நான் வெற்றி பெற்றாதான் ஸ்டெபனோஸ் கிரீடத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். ஆகவே அநேக கிரீடங்கள் வேதத்தில் உள்ளது. பூமியிலும் பரலோகத்திலும் அநேக கிரீடங்களை குறித்து வேதத்தில் சொல்லப்பட்டது. விரைவாக என்னென்ன காரியங்களை குறித்து பார்த்து கடன் செல்ல போகிறோம். பாருங்கள், இந்த பூமியில் இருக்கிற காரியங்களை குறித்து பார்க்க போகிறோம். கிரீடத்தை குறித்து யாத்ராம 29:6 யாத்ராமம் 29:6
அவன் தலையிலே பாகையையும் வைத்து பரிசுத்த கிரீடத்தை பாகையின் மேல் தரித்து.
அது என்ன கிரீடம்?
பரிசுத்த கிரீடம்.
பரிசுத்த கிரீடம் இந்த பூமியில் இருக்கும்போது கொடுக்கப்படுற கிரீடம் பரிசுத்த கிரீடம். சரி, இதே இடத்துல லேவியாரமம் 21:12
பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து புறப்படாமலும் தன் தேவனுடைய பரிசுத்த ஸ்தலத்தை பரிசுத்த குலைச்சல் ஆக்காமலும் இருப்பானாக. அவனுடைய தேவனின் அபிஷேக தைலம் என்னும் கிரீடம் அவன் மேல் இருக்கிறதே. நான் கர்த்தர்.
அபிஷேக தைலம் என்னும் கிரீடம். லிவியாரமும் 21:6 அவனுடைய தேவனின் அபிஷேக தைலம் என்னும் கிரீடம் அவன் தலையிலே இருக்கிறது. அப்ப முதலாவது பாகம் பரிசுத்த கிரீடம், அடுத்த பார்த்தால் அபிஷேக தைல கிரீடம் இருக்கிறது. அடுத்தது பார்த்தால் ரோமர் 6:22 ரோமர்களின் நிருபம் இருபத்தி வசனம்.
இப்பொழுது நீங்கள் பாவத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமைகளானதினால் பரிசுத்தமாவுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன் முடிவோ நித்திய ஜீவன்.
உங்களுக்கு என்ன கிடைக்க போகுது? நித்திய ஜீவன். அடுத்தது ஒன்று தெசலோனிக்கேயர் 2:19.
எங்களுக்கு நம்பிக்கையும் சந்தோஷமும் மகிழ்ச்சியின் கிரீடமாய் இருப்பவர்கள் யார்? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது அவருடைய சன்னிதானத்திலே நீங்கள் அல்லவா அப்படி இருப்பீர்கள்.
எங்களுக்கு நம்பிக்கையும் சந்தோஷமும் மகிழ்ச்சியின் கிரீடமாயிருப்பவர்கள். பூமியில கிடைக்க மகிழ்ச்சியான கிரீடம். அடுத்தது நீங்க எடுக்கிற நீ நம்மளுக்கு 12 நாள்ல உங்களுக்கு தெரியும். குணசாலியான ஸ்திரி தன் புருஷனுக்கு கிரீடமா இருக்கிறார். சரி, இது பூமியில உள்ள கிரீடங்கள் அப்படின்னு சொன்னா பரலோகத்தில் உள்ள கிரீடங்களை குறித்து பார்க்க வேண்டும் இல்லையா? பரலோகத்தில் உள்ள கிரீடங்களை குறித்து பார்த்தா அது என்னன்னு சொன்னால் 2 தீமோத்தேயு 4:7-8. 2 தீமோத்தேயு 4:7-8.
இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. நீதி உள்ள நியாயாதிபதியாக கர்த்தர் அந்நாளிலே அதை எனக்கு தந்தருளுவார். எனக்கு மாத்திரமல்ல, அவர் பிரசன்னம் ஆகுதலை விரும்பும் யாவருக்கும் அதை தந்தருளுவார்.
பிரசன்னம் ஆகுதல் யாவருக்கும்
அதை அவர் தந்தருளார்.
அப்ப இது என்ன சொல்லப்பட்டிருக்குது? நீதியின் கிரீடம். பாருங்க என்ன சொல்லப்பட்டிருக்குது. நான் சொல்லுகிறே சிந்தித்து இது முதல் நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை அப்போஸ்தலன் பவுல் சொல்லுகிறான், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். சரி, இது முதல் நீதிங்கிறம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கு. எப்படி உறுதியா சொல்ற சொல்றப்பா, நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கு. அது மாத்திரமில்ல, பின்னுக்கு சொல்றால் அதை எனக்கு தந்தருள்வார். எனக்கு மாத்திரமல்ல, அவர் பிரசன்னம் ஆகுதலை விரும்பும் யாவருக்கும் அது தந்தருளும். எல்லாருக்கும் அவருடைய பிரசன்ன மாதிரிகளை விரும்புகிற யாவருக்கும், ஓட்டத்தை முடித்தவர்களுக்கு நிச்சயமாக நீதியும் கிரீடம் அங்கே எங்களுக்கு பரலோகத்திலே உண்டு. சரி, இரண்டாவது கிரீடத்தை குறித்து பார்த்தால் யாக்கோபெழுதின நிருபம் 3:10 கொஞ்சம் வசனம் பார்க்கத்தான் வேணும். அப்பதான் இல்லாட்டி நான் சொல்லிட்டு போனேன், அப்படியே இந்த வாசல்ல போக மறந்துடுவீங்க. யாக்கோபு 3:12.
சோதனையை ஜெயிக்கிறவன் பாக்கியவான், உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவகிரீடத்தை பெறுவான்.
யாருக்கு கொடுப்பார்? சோதனையை
சகிக்கிறவன்.
அப்ப ரோம்ல இருந்த சபைகள் என்ன நடந்தது? சோதனையை சகித்தார்கள், பாடுகளை சபித்தார்கள், மரணத்தையே துச்சமான இல்ல செய்தார்கள். மரண பந்திய நீ உண்மையாறு, ஜீவ கிரீடத்தை பெற்றுக்கொள்வேன்னு சொல்லு. இதுல என்ன நடக்கிறது? ஜீவ கிரீடத்தை பெறுவான். சோதனையை சகிக்கிற மனுஷன்தான் ஜீவ கிரீடத்தை பெறுவான். சரி, இன்னொரு கிரீடம் என்று அப்ப சொன்ன பேதுரு எழுதின காரியத்தை குறித்து நாங்கள் பார்க்க போறோம். அப்ப சொன்ன பேதுரு எழுதின 3:5-4.
அந்தபடி இளைஞரே, மூப்பருக்கு கீழ்ப்படியுங்கள். நீங்கள் எல்லாரும் ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்து மனத்தாழ்மையை அணிந்து கொள்ளுங்கள். பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபி அளிக்கிறார்.
இது வார்த்தை
5:4. அப்படி செய்தால் பிரதான மேப்பர் வெளிப்படும் போது மகிமை உள்ள வாடாத கிரீடத்தை பெறுவீர்கள்.
என்ன கிரீடம்?
வாடாத கிரீடம்,
ஜீவ கிரீடம், நீதியின் கிரீடம், வாடாத கிரீடம், பரலோகத்தில் உள்ள கிரீடங்கள். அடுத்தது ஒரு கிரீடத்தை குறித்து பார்ப்போம். 1 கொரிந்தியர் 9:24-25.
பந்தயசாலையில் ஓடுவர்கள் எல்லாரும் ஓடுவார்கள், ஆகிலும் ஒருவனே பந்தயத்தை பெறுவான் என்று அறியீர்களா? நீங்கள் பெற்றுக் கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். பந்தயத்துக்கு போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலேயும் இச்சையடக்கமாய் இருப்பார்கள். அவர்கள் அழிவுள்ள கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறார்கள். நாமோ அழிவில்லாத கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறோம்.
அது என்ன கிரீடம்? அழிவில்லாத கிரீடம். இந்த உலகத்தில் உள்ளவர்கள் என்னது பந்தயத்தில் ஓடுகிறார்கள், ஆனா ஒருவனுக்கு தான் கிடைக்குது இந்த பரிசு. ஆனா அது அழிஞ்சு போயிடும். ஆனா இங்க சொல்லப்படுகிறது அவன் அழிவுள்ள கிரீடத்தை பெறுகிறான், அது அழிந்து போகும். ஆனால் அழியாத ஒரு கிரீடத்தை தேவன் எங்களுக்கு வைத்திருக்கிறார். அவருடைய ஓட்டத்தை சரியாய் ஓட்டி ஓடித்த யாவருக்கும் கடைசியா வந்தவருக்கும். எனக்கு ஒரு காரியம் ஞாபகிறது, ஆண்டவர் தோட்டத்தில் வேலை செய்யும்படி அழைத்து வருகிறார். காலையில் வர்றது ஒரு கூலியை பெறும்படியாய் அழைத்து வருகிறார். 11 மணிக்கு அழைக்கிறார், 5 மணிக்கு அழைக்கிறார். ஒரு மணி சேலஞ்சவனுக்கும் ஒன்றுதான் கொடுக்கிறார், காலையிலிருந்து வெயில காஞ்சவனுக்கும் ஒன்றுதான் கொடுக்கிறார். அப்ப தேவனுடைய ஓட்டத்தை ஓடி முடிக்கிற யாவருக்கும் அவர் ஜி அழியாத கிரீடத்தை தேவனங்களுக்கு தர வல்லவராயிருக்கிறார். ஆகவே பூமியிலும் பரலோகத்திலும் அநேக கிரீடங்கள் எங்களுக்கு கொடுக்கப்படுகிறது. சரி, இந்த கிரீடங்களினால் என்ன செய்கிறோம் என்று சொன்னால், அதை அந்த கிரீடத்தை குறித்து வேதத்திலே ஒரு காரியம் சொல்லப்படுகிறது. சபைகளுடைய காரியத்தை முடித்துவிட்டு அங்காலே சொல்லும் பொழுது வெளிப்படுத்த 4:10 ஒரு காரியம் சொல்லப்படுகிறது, அதை வாசிங்க. 24
மூப்பர்களும் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவர்களுக்கு முன்பாக வணக்கமாய் விழுந்து சதா காலங்களிலும் உயிரோர் இருக்கிறவரை தொழுது கொண்டு தங்கள் கிரீடங்களை சிங்காசனத்துக்கு முன்பாக வைத்து,
சதா காலங்களும் உயிரோடி இருக்கிறவரை
தொழுது கொண்டு
கிரீடங்களை கலத்தி
சிங்காசனத்துக்கு முன்பாக
வைத்தார்கள் என்று இருக்கு. இதுல இங்கிலீஷ் பைபிள்ல பாத்தீங்கன்னா த்ரோ டவுன் என்ன தெரியுது, அப்படியே அவரையே நேரா கண்டுட்டா இந்த கிரீடங்கள் எல்லாம் இருக்கு. அப்படித்தான் இந்த சபை ஆண்டவர் சொல்கிறார், மரண பரியந்தம் நீ உண்மையா இரு, நான் உனக்கு ஜீவ கிரீடத்தை தருவேன். அப்ப நாம் என்ன செய்ய வேண்டும்? எல்லா கிரீடத்தையும் பெறுகிறவளா மாத்திரமில்ல, நாம் அவரை பணிந்து கொள்ள வேண்டும். பரலோகத்தில் பரதீசிலும் நாம் தேவனை தொழுது கொள்ள வேண்டும். ஆகவேதான் அவச்சர விமரணபதியும் இரண்டாவது மரணம் உன்னை சேதப்படுத்தார். இரண்டாவது மரணம் பாருங்க, அதில் சொல்லப்பட்டது பாருங்க, வாசி பாருங்க, 2:11 வாசி பாருங்க.
ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுறதை காதுள்ளவன் கேட்கக்கடவன், ஜெயம் கொள்ளுகிறவன் 2 மரணத்தினால் சேதப்படுவதில்லை என்று எழுது.
2 மரணத்தில் அவன் சேதப்படுத்துவதில்லை. நாம் சேதப்படுத்தாமல் இருக்க வேண்டும் என்றால் நாம் தேவனுக்கு என்ன பிரச்சனை, என்ன நெருக்கல், என்ன பாடுகள் வந்தாலும் நாம் தேவனை ஆராதித்து துதித்து சந்தோஷமாய் மகிழ்ச்சியாய் இருக்க வேண்டியது அவசியம். ஆகவேதான் எப்ரேயர் 9:27 சொல்றது, ஒரு மனிதன் பிறப்பதும் பிறகு மறிப்பதும் பரிசு பின்பு நியாயத்தப்படுகிறதும் மனிதனுக்கு நியமிக்கப்பட்டாயிற்று. இதுல இருந்து எந்தவித மாற்றமும் இல்லை. இந்துவாக்கள் சொல்றாங்க 7 பிறப்பு இருக்கு. இப்படி கணக்கான மதங்கள், கணக்கான சீக்கிய மதங்கள், மற்ற மதங்கள் எல்லாம் இன்னொன்று காரியத்தை சொல்கிறார். இல்ல, மனுஷன் ஒருமுறை பிறப்பதும் மறிப்பதும் நியாயத்தப்படுவதும் மனுஷனுக்கு நியமிக்கப்பட்டு இதுல இருந்து எந்த மாற்றமும் இல்லை. இருக்கிறது ஒரே ஒரு பிறப்பு, அதை நாம் தேவனுக்காய் வாழ வேண்டியது அதிக முக்கியம். ஆகவேதான் அப்படி என்று சொன்னால்தான் நாங்கள் என்ன செய்வோம் வெளிப்படுத்த. சரி, இவ்வளவு காலம் கிரீடம் பெறோம், அவரை சொல்லுகிறோம், இருந்தால் என்ன நடக்க போகுது? 20 வெளிப்படுத்தல் 4:5-6.
அன்றியும் நான் சிங்காசனங்களை கண்டேன், அவைகளின் மேல் உட்கார்ந்திருந்தார். நியாய தீர்ப்பு கொடுக்கும்படி அவர்களுக்கு அதிகாரம் அளிக்கப்பட்டது. இயேசுவை பற்றிய சாட்சியின் நிமித்தமும் தேவனுடைய வசனத்தின் நிமித்தமும் இடச்சேதம் பண்ணப்பட்டவர்களுடைய ஆத்துமாக்களையும் மிருகத்தையாவது அதன் சொரூபத்தையாவது வணங்காமலும் தங்கள் நெற்றியிலும் தங்கள் கையிலும் அதன் முத்திரையை தரித்துக் கொள்ளாமலும் இருந்தவர்களையும் கண்டேன். அவர்கள் உயிர்த்து கிறிஸ்துவுடனே கூட 1000 வருஷம் அரசாண்டார்கள்.
1000 வருஷம் அரசாண்டார்கள். ஒரு மனுஷனை கேட்டு பாருங்க, 90-100 வயசு உள்ள கேட்டு பாருங்க, சாப்பிட்றேன்டா இல்ல பேர பிள்ளை கூட்ட பிள்ளை இன்னும் மற்ற பிள்ளைய நான் கண்டுட்டு சாக்கணும் இன்னொரு 2 வருஷம் இருக்கும். அன்றைக்கு ஒருவரை கண்டேன், அவரை கொண்டு அவருக்கு சொல்ல அவர் நீங்க எது சேர்த்து கொண்டீங்களா அப்படின்னு அவர் சொல்ற. நான் இங்க இருந்து பூமி அழிய போகுது, ஆண்டவர் சொன்னபடி நடக்குது, விஞ்ஞானம் எல்லாம் நடக்குது, காரியங்களை சொல்ல உடனே அழிக்க சொல்லுங்க இயலாது. ஏன்னா அவருக்கு சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை, நம்பிக்கை இல்லை. என்னோட மனைவி நானும் வரைக்கும் தான் இல்லை, நைட் ப்ரேயர் முடிஞ்சு போய்க்கே தான் அவரை கண்டேன். அப்ப சொன்ன அழிக்க சொல்லுங்க, அவ்வளவு வெறுப்பா இருக்கிறேன், அவருடைய சந்தோஷம் என்ற காரியம் இல்லை, சமாதானம் இல்லை. நான் அவரை சொன்ன சேர்த்துக்குவாங்க. கிறிஸ்தவர்கள் நாங்க அநேகர் இப்படித்தான் இருக்கோம், சந்தோஷம் இல்ல, சமாதானம் இல்ல. சிந்திக்க நெருக்கம் வந்த சோர்ந்து போகிறோம், அசந்து போகிறோம். நாம் 1000 வருடம் அரசாழ்வோம். ஆறாவது மரணம் இந்த மற்ற 5-6 மாசம்
மரணமடைந்த மறுநாள் மற்றவர்கள் அந்த 1000 வருஷம் முடியும் அளவும் உயிரடையவில்லை. இதுவே முதலாம் உயிர்த்தெழுதல். முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவன் பாக்கியவான், பாக்கியவானும் பரிசுத்தவானுமாய் இருக்கிறான். இவர்கள் மேல் 2வது மரணத்துக்கு அதிகாரம் இல்லை. இவர்கள் தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் முன்பாக ஆசாரியராய் இருந்து அவரோட கூட 1000 வருஷம் அரசாளுவார்கள்.
ஆசாரியராய் இருந்து அவரோடு கூட 1000 வருடம் அரசாண்டு. அடுத்த வசனத்தில் வரும் 1000 வருஷம் அரசாள். ஆனா அதுல முதல் வசனத்தில் ஏன் இந்த வசனத்தை எடுத்தேன்னு சொன்னால், அவர்கள் இயேசு கிறிஸ்துவை பற்றி சாட்சி நிமித்தமும் தேவனுடைய வசனத்தும் சிரச்சேதம் பண்ணப்பட்டவர்கள். நான் சொன்ன ரோமரில் நடந்த காரியத்தை குறித்து பார்த்து போக்கும்போது சிரச்சேதம் செய்யப்பட்டவர்கள், கொல்லப்பட்டவர்கள், விட்டப்பட்டவர்கள். தேவனுக்கு இரத்த சாட்சியை மறைத்தவர்கள். இன்னுமாய் ஒரு வசனம் இருக்கு, 2 தீமோத்தேயு 2:12 அவரோடு கூட பாடுகளை சகித்தோமானால் அவரோடு கூட ஆளுகையும் செய்வோம். பாடுகளை சகிக்காட்டி ஆளுகை இல்லை, அதான் அர்த்தம். அவரோடு கூட பாடுகளை சகித்தோமானால் அவரோடு கூட நான் ஆளுகை செய்வோம். பாடுகளை சகிக்க இல்லையென்றா அவரோட ஆளுகை செய்ய மாட்டோம். இவ்வளவுதான். ஆகவே இந்த சபை சிமெண்ட சபையை குறித்த காரியத்தில் பார்த்தால் அதிலே நான் மரண பரியந்தம் உண்மையாறு நீ ஜீவகிரீடத்தை பெற்றுக் கொள்ளுவாய் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே 2வது மரணம் அவர்களை மேற்கொள்ளுவதில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே ஆவியானவர் சபைக்கு சொல்வதை காதலுடன் கேட்கிறார், சேங்கல்லூர் 2வது மரணத்தில் சேதப்படுத்துவதில்லை. இதைத்தான் அந்த 2 மரணத்தை குறித்து இந்த 20 வெளிப்படுத்த 20 4, 5, 6 வசனத்திலே சொல்லப்பட்ட காரியத்தை குறித்து பார்க்கிறோம். ஆகவே இன்னுமாய் இந்த வெளிப்படுத்தல் 7 சபைகளுக்கு சொல்லும் போது ஆண்டவர் பிலதெல்பியா சபைக்கு சொல்லுகிறார். 3வது அதிகாரம் 11வது வசனம் கிரீடம் என்று வந்தபடியே அதை எடுக்கிறேன். 11வது வசனத்தை வாசிங்க.
இதோ சீக்கிரமாய் வருகிறேன், ஒருவனும் உன் கிரீடத்தை எடுத்துக் கொள்ளாதபடிக்கு உனக்குள்ளதை பற்றி கொண்டிரு.
உனக்கு உள்ளதை நீ பற்றி, ஒருவனும் உன் கிரீடத்தை எடுத்துக் கொள்ளாதபடி உனக்குள்ளதை நீ பற்றி கொண்டிரு என்று வேதம் சொல்கிறது. சரி, இது உண்மையாக நடந்த கதை. இதோடு நான் முடிக்க விரும்புகிறேன். இது உண்மையாக தேசத்திலே நடந்த கதை. ரஷ்யாவிலே சைபீரியா என்ற இடத்திலே கடும் குளிர், ரஷ்யா என்றால் சரியான நோட்பதிலே அதான் சைபீரியா. சைபீரியாவில் அதிகமான கடும் குளிர் உள்ள நாடு. அப்ப அதிக குளிர் உள்ள நாடிலே கிறிஸ்தவர்களை ஏற்றுக்கொண்டவர்கள் சரி 10 பேர் 30 பேர் 2 பேர் 30 பேரை அவர்கள் உடை ஒன்றும் இல்லாதபடி நல்ல குளிரிலே -30, 35, 40, 50 குளிரிலே 5 வந்தாலே தாங்க மாட்டோம் இல்லையா, வெயில் கூட வச்சாலும் தாங்க மாட்டோம், அதே குளிர் கூட வந்தாலும் தாங்க மாட்டோம் இல்லையா. அப்ப இல்லையென்ற குளிர் நாட்டிலே உடை ஒன்றும் இல்லாமல் வரிசையா நிப்பாட்டப்பட்டிருந்தது. நிப்பாட்டி போட்டு அந்த ராணுவத்தினர், ரஷ்யா ஒரு கம்யூனிஸ்ட் நாடு இல்லையா, அப்ப அந்த நாட்டிலே இயேசுவை ஏற்றுக்கொண்ட நீ மறுதளிச்சால் என்ன செய்யலாம், நீ அந்த இடத்தை விட்டு வரலாம், இல்லாவிட்டால் நான் உங்களை சுட்டு கொண்டு விடுவேன் என்று போர் வீரர்கள் சுத்தவரை நிற்கிறார்கள். அவருடைய பெரியவர்கிட்ட கொமாண்டுக்கு தயாராக நிற்கிறார்கள். அப்படியா நிற்கும் போது அதுல நின்ற 10 பேர்லே ஒருவன் என்ன செய்கிறான், கொஞ்சம் சிந்தித்து பாருங்க, சிவில்னா சபையை குறித்து ஆண்டவர் ஏன் எழுதி வைத்திருக்கிறார், மரித்தவரும் உயிர்த்தெழுந்தவரும் என்று சிவனா சபைக்கு தேவன் சொல்லியிருக்கிறார். சபைகளுக்கு சொல்லுவதை காதுள்ளவன் கேட்கிறவன். அன்றைக்கு சபை இருந்த நிலைமை, எபேசு சபை மனம் திரும்பாத பட்சத்தில் அந்த சபை இடம் இன்றைக்கு எபேசு பட்டணம் ஐசா துக்காண்டு கேட்பார் அற்று இருக்கிறதுக்கு காரணம் மனம் திரும்பாத பட்சம். அதான் முதல் எடுத்து சிவன்னா சபையை குறித்து பார்க்கும்போது உபத்திரவம், 10 நாள் உபத்திரவப்படை, கிட்டத்தட்ட 10 வருடங்கள் அவர்கள் உபத்திரப்பட்டார், கம்பத்தில் எரிக்கப்பட்டார், காலை பிடித்து தலையை சுவரில் அடித்து தாக்கொண்டார்கள். ஆனால் அவர்கள் தேவனை துதித்தார். சிங்கத்துக்கு இரையாக போடப்பட்டவன் அவர் தேவனை துதித்தார், மாய்ப்படுத்தினார். ஆனால் இன்றைக்கு வேதத்தை ஏந்தி அவரை ஆராதிக்கிறதுக்கு துதிக்கிறதுக்கு தடை இல்லாதபடி இருக்கிற உங்களை, நீங்கள் எப்படி தேவனை துதிக்கிறீர்கள், எப்படி தேவனை ஆராதிக்கிறீர்கள், எப்படி நான் கிரீடத்தை பெற்றுக்கொள்ள போகிறோம், உலகத்தில் கிரீடம் பரலோகத்தில் உள்ள கிரீடம், ஆனால் எல்லா கிரீடத்தையும் சதா காலங்களும் உயிரோடு இருக்கிறவருக்கு முன்பாக நாம் துதிக்கும் போது எல்லாம் அவருடைய பாதத்தை த்ரோ டவுன் எரிந்து விட்டார். தமிழத்தில் வெச்சு என்று சொல்லப்பட்ட காரணம் அவரை கண்டார், எங்களுக்கு அங்க ஒன்றுமில்லை, ஒன்றும் தேவையில்லை. ஆகவே நீ பெற்றுக்கொண்ட கிரீடத்தை இழந்து போடாத வரைக்கும் நீ ஜாக்கிரதையா இருக்க. அந்த ரஷ்யாவிலே சைபீரியாவிலே ஒருவன் பெற்றுக்கொண்ட குளிரினால் கிரீடத்தை இழந்தான், அதே கிரீடத்தை பெறுவதற்கு ஒரு போர் வீரன் தயாரான. பாஸ்டர் மொட்டுக்கு முன்னால் மனைவி 2 பிள்ளைகள் புள்ளையை பிடித்து சுவரில் பிடித்து அடித்த போதும் அவர்கள் மறுதளிக்கவில்லை. மற்ற பிள்ளையும் அதே காரியத்தை செய்த போதும் அவர்கள் மறுதளிக்கவில்லை. தேவனுக்காய் வரையக்கண்டாள். இன்றைக்கு கிறிஸ்தவர்களுக்கு இப்படி பாடு இருக்கா, வேதனை இருக்கா, நெருக்கங்கள் இருக்கா? அன்று எப்படி சந்தோஷமாக மகிழ்ச்சியாக களி கூர்ந்தார்களே, ரோமர்களை கிறிஸ்துவ ஏற்றுக்கொண்டவர்கள் எப்படி வாழ்ந்தார்கள், நெருக்கங்கள் பாடுகள் வேதனைகள் வந்தபோது தேவனுக்காய் எப்படி எழும்பி நின்றார்கள். இன்றைக்கு நாம் எப்படி நிற்கிறோம், தேவனை ஆராதிக்க சொல்ல, துதிக்க சொல்ல, அல்லேலூயா ஓசன்னா சொல்ல சொன்னா பெரிய கஷ்டமா இருக்கு. சோர்ந்து போகிறோம், சிறிய கஷ்டம் பாடுகள் சிறிய வேதனைகள் வந்தபோது சோர்ந்து போகிறோம். நீ மரண வணிகம் உண்மையாறி அப்போதன் ஜீவத்தை தொடர்ந்து கேட்டுக்கொள். ஓடுகிற யாவருக்கும், அப்போ சொன்ன பவுல், ஓடுகிற யாவருக்கும்
கிரீடங்களில் அழிவில்லாத கிரீடத்துக்கே அவர்கள் இச்சை எடுக்கமா இருக்கிறார். உணவிலே தங்கள் உடலிலே ஒவ்வொரு நாளும் இச்சை எடுக்கமா இருந்து பயிற்சி செய்து எப்படி அந்த காரியத்தில் நான் வெல்ல வேண்டும், வெல்ல வேண்டும், வெல்ல வேண்டும். ஒலிம்பிக்ல இந்த முறை நான் வெல்ல வேண்டும், 400 மீட்டர்ல வெல்ல வேண்டும், 100 மீட்டர்ல வெல்ல வேண்டும் என்று எத்தனை காரியங்களை அவர்கள் செய்கிறார்கள். அழிவுள்ள கிரீடத்துக்கு அப்படி செய்தார். அழிவில்லாத கிரீடத்தை நாம் பெற்றுக்கொள்ள நாம் எப்படி இருக்க வேண்டும்? மரண பரியந்தம் உண்மையாக நீ மனம் திரும்ப, மனம் திரும்ப, அப்போதுதான் தேவனுடைய கிரீடத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். சபைக்கு உபத்திரம் உண்டு, 10 நாள் உபத்திரப்படுகள், ஆனா மரண பரியந்தம் உண்மையாக சபைகளுக்கு சொல்றதை காதுள்ளவன் கேட்கிறான். அநேகருக்கு எல்லாருக்கும் காது கேட்கிறது, காது இருக்கிறது, ஆனா கேட்டு இதயத்துக்குள்ளே போய் அந்த உணர்வு வர வேண்டும், மனம் திரும்புதல் வர வேண்டும். அப்போதுதான் நாம் ஜீவத்தை எடுத்து பெற்றுக் கொள்ளப்படும். மா கிருபையும் இருக்கிற கத்தாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே சுவாமத்திலே வருகிறோமாப்பா. இந்த வேளையிலும் இந்த சிமினா சபையில இருந்து ஆண்டவரே நாங்கள் கற்றுக்கொண்ட காரியங்கள் ஆண்டவரே, ஆண்டவரே வேதத்திலே இல்லாத காரியமான வேத ஆண்டவரே சரித்திர புத்தத்திலே உள்ள காரியங்கள், ராஜாக்கள் எப்படி ராயனல் அந்த தாளத்திலே அரசாண்டர்கள் ரோமரை ஆண்டவரை எப்படியான சித்திரவதைகள் பாடுகள் வேதனைகளை கடந்து சென்றார்கள், அதே போல இந்த சிவனா சபைக்கும் உபத்திரவம் என்று சொல்லியிருக்கிறேன். ஆண்டவர் 10 நாள் உபத்திரப்படுவீர்கள் சொல்லி ஆண்டவரை இது சொல்றதுக்கு முதல் ராஜன் வந்தான், டொமினிஷன் அவன் வந்து இந்த காரியத்தை 10 வருடங்களாய் இந்த தேசத்து மக்கள் உபத்திரப்பட்டார்கள், ஆனால் கிறிஸ்துவை அவர்கள் மறுதளிக்கவே இல்லை, மறித்தார்கள். ஆண்டவரே அவர்களுக்கு ஆண்டவரே ஜீவ கிரீடத்தை நீ கொடுப்பீர் ஆண்டவர். அப்படியாய் நாங்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவரே உமக்காய் கிறிஸ்தவளாய் கிறிஸ்துவளாய் ஆண்டவரே வாழத்தக்கதாய் கிருபையாய் கூட நடத்தும்படியா நாங்கள் சபிக்கும் ஒரு மனம் திரும்புதல் உண்டாவதாக உமக்காய் வாழ, உமக்காய் கொடுக்க, உமக்காய் செய்ய ஆண்டவரே கிருபையாய் கூட நடத்தும்படியா நாங்கள் சபிக்கும். மரண வடையந்தம் நீ உண்மையாய் உண்மையாய் அவர் விரும்புகிறார். மோசே தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவனா இருந்தா அப்படியே நான் உண்மை இதுவளாயிரு உண்மையாயிரு ஜீவ கிரீடத்தை பெற்றுக் கொள்ள அப்படி ஆய் வாழ கிருபையாய் எங்கள் ஒவ்வொருளையும் நடத்தப்படியா நான் வச்சுக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை பிதாவே ஆமென். பத்திரம் உடையாது.